මාවීරමක් නම් මේජර් තංගිස්
වණඟුහිරෝ මහාවීරරේ වණඟුහිරෝ මහාවීරරේ
திங்கள் 21 நாள் நம்பியார் ராமச்சந்திரன் தம்பதிகளின் செல்வ புதல்வனாய் மரத்தமிழ் மகனாய் முத்துக்கள் விடையும் பூமி முருங்கனில் ராசேந்திரம் என்ற பெயரோடு இந்த மண்ணில் உதித்தான் மேஜர் தங்கேஷ். மிகவும் வறிய குடும்பத்தில் பிறந்தும் இவனது தந்தை இவனின் ஆரம்ப கல்வியை மன்னார் முருங்கன் மகாவித்தியாலயத்தில் பயிற்றுவித்தார். இவன் ஆசிரியர்கள் மத்தியில் நெற்பெயரோடு திறமையானவனாகவும் செயற்பட்டு வந்தான். இவனது திறமையை கண்ட ஆசிரியர்கள் இவனை மகாவித்தியாலயத்தின் மாணவ தலைவனாக நியமித்தார்கள். இந்த காலப்பகுதியில் அந்த கிராமம் இந்திய ஆக்கிரமிப்பாளர்களால் சுற்றி வளைக்கப்பட்டு தேச விரோதிகளால் காட்டி கொடுக்கப்பட்டும் வந்தது. இந்த காலப்பகுதியில்தான் இவன் நாட்டில் நடக்கும் செயல்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இட வேண்டும் என்ற கூறிவன் தனது நண்பர்களோடு பேசினான். மச்சான், நாங்கள் அட்டிமேலா வாழ்றதை விட விடுதலைக்காக போராடி சாகிறது மேல். நான் ஒரு முடிவெடுத்துட்டேன், நான் இயக்கத்தில் இணைய போறேன் என்று கூற அவனோட நண்பர்களான இரண்டாம் லெப்டினன்ட் நவாசும் லெப்டினன்ட் ரொபர்ட்டும் 1983 இணைந்து இவன் தங்கேஷ் என்ற பெயரோடு மன்னாரில் 9வது அணியிலே பயிற்சி பெற்றான். பயிற்சி முகாமில் திறமையாக பயிற்சி பெற்று பொறுப்பாளர் மத்தியில் நெற்பெயரோடு விளங்கினான். பயிற்சியை முடிந்ததும் அரசியல் வேலை திட்டத்துக்காய் தமது சொந்த கிராமத்துக்கு அனுப்பப்படுகிறான். அந்த கிராம மக்களுக்கு போராட்டம் பற்றியும் இயக்கம் பற்றியும் தெளிவுபடுத்தினான். அத்தோடு இவன் நின்றுவிடவில்லை. இவனது திறமைகளை கண்ட மன்னார் மாவட்ட சிறப்பு தளபதியாக இருந்த லட்சியங்கண்ணில் சுவன் அப்போது மன்னார் தீவு பொறுப்பாளராக இருந்த லட்சுமணனோடு இவனையும் விட்டார். அங்கு கொடுக்கும் வேலைகளை இவன் திறம்பட செய்தான். அந்த காலப்பகுதியில் இரண்டாம் கட்ட விழப்போர் தொடங்கியது. அந்த நேரம் மன்னார் பழைய பாலம் என்ற இடத்தில் நிலை கொண்ட சிங்களப்படை மீது தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டது. இந்த தாக்குதலில் தங்கேசும் பங்கு பெற்ற அனுமதி கிடைத்தது. இந்த தாக்குதலில் ஏராளமான சிங்களப்படைகள் கொல்லப்பட்டார்கள். முகாமுற்றாக தாக்கி அழிக்கப்பட்டது. இந்த தாக்குதலில் இவன் திறமையாக செயல்பட்டு களமாடினான். அத்தோடு மன்னாரில் நடைபெற்ற பல தாக்குதல்களிலும் தனது திறமையை வெளிக்கொணர தவறவில்லை. சிலாவத்தூக்கி கொண்டச்சியிலிருந்து வரும் இராணுவத்திற்கு தாக்குதல் நடத்த சுவனோடு திட்டம் வகுக்கப்படுகிறது. இந்த தாக்குதலுக்கு தங்கேசின் திறமையான செயலை கண்டு ஒரு குழுவுக்கு அணித்தலைவனாக அனுப்பப்படுகின்றான். இந்த தாக்குதலில் தங்கேஷ் தனது திறமையை காட்ட தவறவில்லை. இந்த தாக்குதலில் விழுப்புரம் அடைகின்றான். 1992 ஆண்டு காலப்பகுதியில் மன்னார் மாவட்ட சிறப்பு தளபதியால் இவன் வேறு துறைக்கு அனுப்பப்படுகிறான். இங்கும் அவன் திறமைகள் வெளிப்படுத்தப்பட்டு வளர்க்கப்படுகிறது. அந்த துறையிலும் இவனது திறமைகளைக் கண்டு பொறுப்பாளர்களின் பாராட்டை பெற்று ஒருபடி வளர்கிறான். பின் தங்கேஷ் தாக்குதலுக்கு செல்ல வேண்டும், எதிரியை எல்லையை விட்டு துரத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு சண்டைக்கு செல்ல அனுமதி கேட்கின்றான். இவனது தொடர்ச்சியான வற்புறுத்தலால் மன்னார் மாவட்ட சிறப்பு தளபதியாக இருந்த ஜான் அவனை தாக்குதல் குழுவில் குறிப்பிட்ட சில அணிகளுக்கு பொறுப்பாளனாக விடுகின்றார். பூநகரி தவளை தாக்குதல் திட்டமிடப்பட்டு தாக்குதலும் வெற்றிகரமாக நடத்தப்பட்டது. இந்த தாக்குதலில் தங்கேஷ் மிகவும் திறம்பட தனது அணிகளை நகர்த்தி தாக்குதலை வேகப்படுத்தி வழியெதிரியின் தாக்குதலால் காயமடைகின்றான். 1994 மாவட்ட சிறப்பு தளபதியால் மாவட்ட வேவுவணிக்கு 2வது பொறுப்பாளனாக தங்கேஷ் விடப்படுகின்றான். தாக்குதலில் மட்டுமல்ல, வேவு வேலிகளிலும் எதிரியின் காவலர்களுக்கு அண்மையில் சென்று வேவு பார்த்து வந்தான். பல தாக்குதல்களை வெற்றிகரமாக செய்து முடித்தான். இந்த வழியில்தான் ஜால்குடா நாட்டில் சிங்கள அரசால் திட்டமிட்டு இன அழிப்பு குறிக்கோளாக கொண்டாடப்பட்ட சூரிய கதிர் இராணுவ நடவடிக்கை. இந்த தாக்குதலில் ஒரு அணியை வழிநடத்தும் பொறுப்பு அவனுக்கு வழங்கப்பட்டது. இதை அவன் மிக மகிழ்ச்சியோடு ஏற்று தனக்கு கொடுக்கப்பட்ட பகுதியில் எதிரியை முன்னேற விடாது தனது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருந்தார். இதற்கு முன் நடத்தப்பட்ட இடிமுழக்க நடவடிக்கையில் தரையில் விழுப்பு அடைந்தும் அவன் சளைக்கவில்லை. அந்த காயத்தோடும் தனது மக்கள் விடுதலை பெற வேண்டும் என்றும் மண் பறிபோகக்கூடாது என்ற சிந்தனையோடும் மழை என்றும் பாராது தினக்குரிய கடமைகளை சிவனே செய்து முடித்தான். 1995 ஆண்டு நவம்பர் 10 அன்று தங்கேஷின் தொலைத்தொடர்பு அலர்கிறது. எதிரியானவன் தனது தாக்குதலை அதிகரிக்கிறான். தங்கேஷ் அவசரமாக தனது உறுதி தளராத குரலிலும் கூறுகிறான், அண்ணே, என்ற உயிரிழக்கு மட்டும் எதிரி ஒரு அங்குலம் தானும் அறக்க முடியாது, வேறு ஒன்றுமில்லை, நன்றி என்று அவன் தொலைத்தொடர்பை துண்டிக்கின்றான். தங்கிய கட்டளையை பிறப்பித்தவார் எதிரியின் தாக்குதல்களை முறியடித்தவாறு எதிரி மீது தாக்குதலை தொடுக்கின்றார். இந்த நேரம் எங்கிருந்தோ வந்த எதிரியின் இறுகணை தங்கேசின் அருகில் வீழ்ந்து விடுகிறது. அந்த இடத்தில் தங்கேஸ் அந்த மண்ணை முத்தமிடுகின்றான். தான் நேசித்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அந்த மண்ணிலே அவன் சரித்திரமாகிவிட்டான். மேஜர் தங்கேசின் மாவீரமகுடம் கேட்டோம்.
எனது நண்பனே, எந்த மனசில் நீடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே, எந்த மனசில் நீடா. நினைவு தெரிந்த நாள் முதல் இருவர் உறவு, அந்த நினைவை அணைத்து தானே அழுகுது உறவு. இரவு பகலாயோய்வு இன்றி அசைந்த காற்று நீயடா. இனத்திற்காக தினமும் பாரம் சுமந்தது உந்தன் தோழட. நண்பனே நண்பனே, தேசத்தின் சொந்தமே. எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா. மலரை போல மென்மை உன்னில் உண்டு, எரிமலையை போலே நின்றாய் பகை வரை வன்று. கடமை தானே மனிதம் என்று கருத்து சொன்னாய் அறிஞனே. கவிதையாலே தேச வாழ்வை காதல் செய்தாய் கவிஞனே. நண்பனே நண்பனே, தேசத்தின் சொந்தமே. எனது நண்பனே, எந்த மனசில் நீயடா என்றும் உனது ஞாபகம் ஈர நினைவடா. நீ தூயிலும் கல்லகை தேச உயிரடா. எனது